இன்றைய தினம் சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞான யோகிகள் அருளியுள்ள பொழிப்புரை, 16வது பக்கத்து குருமூர்த்திகள் அருளியுள்ள பல உரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. 9வது சூத்திரத்து 3வது அதிகரணத்திலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. அதன் பொழிப்புரையினை சிந்தித்து நிறைவு செய்திருக்கின்ற நான் இப்பொழுது விசேட உரையினை பார்க்க வேண்டும். 3வது அதிகரணத்து முதல் பாடலானது சிவோகம் பாவனை குறித்து விளக்குகின்றது. சிவோகம் பாவனை இங்கே ஆன்மா செய்ய வேண்டிய ஒரு சாதனையாகும். ஆக சாதனையராகிய இந்த சாதனையலில் உள்ள சூத்திரமாகிய இந்த 9வது சூத்திரத்திலே ஆன்மா செய்ய வேண்டிய அந்த சிவோகம் பாவனையாகிய சாதனையைக்குரிய ஆசிரியர் அவ்வளவில் நில்லாமல் அந்த சாதனையின் விளைவாக ஆன்மாவுக்கு கிட்டக்கூடிய பயனையும் உடன் கூறியிருக்கின்றார். இந்த பாடலிலேயே சிவோகம் பாவனையை விளக்கிச் சொல்லும் இந்த பாடலிலேயே சிவோகம் பாவனையால் ஆன்மா பெறக்கூடிய பயனையும் சொல்லியிருக்கின்றார். அதை பார்த்தோம் அந்த பாடல்ல. விண்டகலும் மலங்கள் எல்லாம் என்று சொல்லியிருக்கின்றார். சோகமென பாவிக்க விண்டகலும் மலங்கள் எல்லாம். ஆன்மா சிவோகம் பாவனையை செய்ய அதன் பயனாக ஆன்மாவை விட்டு மலங்கள் எல்லாம் நீங்கும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆக பயனை சொல்வதற்கென்று பயனியல் அடுத்து வருகின்றது. இந்த 9வது சூத்திரம் வரை சாதனமியல் தான். 10, 11, 12 அந்த 3 சூத்திரங்களும் தான் பயனியல். ஆக பயனை சொல்வதற்கு பயனியல் பின்னால் இருக்கும்போது இங்கேயே பயனை சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னார், தொகுத்து சொல்லியிருக்கின்றார். இருந்தாலும் ஏன் சொன்னார் அப்படின்னா, இந்த சிவோகம் பாவனை வந்து எவ்வளவு சிறப்பானதுன்னு அதனுடைய அந்த இன்றியமையாத சிறப்பை உணர்த்துவதற்காகத்தான் பயனையும் உடன் கூறியிருக்கின்றார் ஆசிரியர் என்று நமக்கு விசேட உரையிலே கருத்து தெரிவிக்கின்றார் உரையாசிரியர். அதை பார்க்கலாம். இப்பாவனை இன்றியமையா சிறப்பிற்று என்பது உணர்த்துவார், பயனும் உடன் கூறினார் என்று கூறினார். அப்புறம் பாருங்க, பரம் என்று தொடங்கி இருக்கின்றார் இந்த பாடல்ல. கண்ட இவை அல்லேன் நான் என்று அகன்று காணா கழி பரமும் நான் அல்லேன். ஆக சிவபெருமானை பற்றி சொல்லும் பொழுது பரம் என்று கூறினார். கழி பரம், அதாவது சுற்றுணர்வுக்கெல்லாம் சுற்றுணர்வை எல்லாம் கடந்து மேம்பட்டு நிற்கின்ற பரம்பொருள், அதனால கழிபரம் என்று அங்கே தெரிவித்திருக்கின்றார். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், சொற்கழிவு பாதமலர் என்று வாதவரடிகள் பாடியுள்ளார்கள் அல்லவா. அதுபோல அந்த சொற்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு விளங்குவது அந்த பாதமலர் என்று சொல்லும்போது அந்த சொற்கழிவு பாதமலர்னு சொன்னது போல இங்கேயும் வந்து சுற்றறிவுக்கு அப்பாற்பட்டு விளங்குவது என்ற கருத்திலே களி என்ற அடை கொடுக்கப்பட்டுள்ளது. பரம் என்று கூறினார், பரம்பொருள் என்ற முறையிலே பரம்னு சொன்னார். ஆக அகிரிணையில் சொல்லப்பட்டுள்ளது. அங்க வந்து சிவபெருமான் சொன்னா உயர்நிலையில சொல்லப்படுவது, பரம்பொருள் அப்படின்னு சொன்னா அகிரிணையில சொல்லப்படுவது. இங்கு பரம் என்று சொல்லியிருக்கின்றார், பரம்பொருள் என்றுதான் அது கருத்து. அப்ப பரம்னு அகிரிணையில சொன்ன ஆசிரியர் தொடர்ந்து அதை சுட்டும் பொழுது அதுன்னு தான் சுட்டணும், ஏன்னா அகிரிணையில தொடங்கி இருக்கிறதுனால அதுன்னு சொல்லணும். ஆனா அவன் சொல்றாரு பாருங்க, என்ன பாடல பாத்தீங்கன்னா, களி பரமும் நான் அல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து வர்றத பாத்தீங்கன்னா, என கருதி கசிந்த தொண்டினொடும் உளத்து அவன் தான் நின்ற கலப்பாலே, உள்ளத்திலே அவன் நின்ற கலப்பினாலே. அவன்னா யாரு? தொடக்கத்துல பரம்னு சொன்ன அந்த சிவபெருமானத்தான் இங்க அவன் என்று சுட்டுகின்றார். ஆக சிவபெருமான் என்று சொன்னாலோ அல்லது பரன் என்று உயர்நிலையில சொன்னாலோ அப்புறம் அவன் சுட்டலாம். ஆனா பரம் என்று அகிரிணையில் சொல்லிவிட்டு அதன் பின்னர் அவன் என்று சுட்டி இருக்கின்றார் என்று சொன்னால் இது வந்து ஒரு திணை மயக்கமாகும் என்றார். அதாவது அகிரிணையிலே சொல்ல வேண்டிய இடத்துல உயர்நிலை வந்து கலந்திருக்கின்றது. ஆகவே பரம் அவன் என திணை மயங்கிற்று என்று தேடவுரை கூறுகின்றார். பரம் அவன் என திணை மயங்கிற்று, பரம் அவன். ஆக பரம் அகிரிணையில சொன்னதுக்கு அதுன்னு சொல்லியிருக்கணும், பரம்னு சொல்லிட்டு அவன் சொன்னதுனால அங்க திணை மயங்கிற்று என்று விளக்குகின்றார். அகிரிணை வர வேண்டிய இடத்துல உயர்நிலை வந்து கலந்துட்டு. சரி, அப்புறம் வந்து தொண்டு நீங்க சொல்லியிருக்காங்களே, கசிந்த தொண்டு என்று சொல்லியிருக்கின்றார். அந்த தொண்டு என்று சொல்லப்படுவது எது? 2வது அடியில இல்லையா, தொண்டினோடும் உளத்தவன்றான் நின்ற கலப்பாலே. அந்த தொண்டுக்கு அடைமொழி கசிந்த என்பது அது முதல் அடியின் இறுதியில் இருக்கு. கசிந்த தொண்டினோடும் தொண்டுங்கிறது இங்க என்ன அப்படின்னு சொன்னா, முதல்வனுடைய அருளின் வழி ஆன்மா நிற்க வேண்டும், அதுதான் தொண்டு. ஒருவர் ஏவுகின்ற ஏவல் வழி நின்று இன்னொருவர் பணி செய்கின்றார் என்றால் அந்த இன்னொருவரை என்ன சொல்லுவோம், அந்த முதலாம் அவருக்கு தொண்டர்னு சொல்லுவோம். அத மாதிரி இங்க சிறுவர்களின் வழி ஆன்மா நிற்க வேண்டும், அதுதான் சிவபெருமானுக்கு ஆன்மா செய்ய வேண்டியது உண்டு. ஆகையினாலே இங்கே சொல்கின்றார், என்ன சொல்கின்றார் அப்படின்னா, தொண்டு என்பதற்கு விளக்கம் கொடுக்கின்றார். அருளின் வழி நிற்றல் தான் தொண்டு. அப்போ அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கின்றார். அருளின் வழி நிற்க வேண்டும், அதுதான் முறை என்ற தெளிவு ஆன்மாவுக்கு வரணும் இல்லையா. அந்த ஆன்மாவுக்கு எப்படி வந்ததுன்னா, ஆன்மா வந்து சாந்தன வண்ணமாக இயல்புடையது இல்லையா. அப்படிப்பட்ட அந்த ஆன்மா வந்து தான் வந்து மாயாகாரிய சரீரமும் அல்லேன் இல்லையா. தான் வந்து மாயாகாரிய சரீரமும் அன்று பரம்பொருளும் அன்று என்று கருதியபடி அதற்கு வந்து தன்முனைப்பு அடங்க வேண்டும். அப்படின்னா நான் வந்து உடம்பு, உடம்பினும் வேறான பொருள், சிவத்தினும் வேறான பொருள் இல்லையா. ஆமா, அதனால நான் வந்து உயிர், இந்த உயிராகிய நான் உடம்பினும் வேறானவன் சிவத்தினும் வேறானவன் அப்படின்னு தன்னை பற்றி தெளிவா அறிந்து கொண்டால் அங்க ஒரு முனைப்புலாம் வரணும் அப்படின்னு நாம எதிர்பார்ப்போம். ஆனா அங்க அந்த முனைப்பு அடங்குதல் தான் அங்க நடக்கும். என்ன அப்படின்னா, எவ்வளவு காலமா நாம இதை அறியாமல் இருந்தோம், நான் வேறு உடம்பு வேறு என்று நாம உடனடியாக தெரிந்து கொண்டோம். எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் என்று திருப்புகள் கூறுவது போல, எண்ண முடியாத ஏராளமான பிறப்புகளில், பிறப்பு இறப்புகளிலே உழன்று உழன்று எம்பெருமான் அனுபவம் ஊட்டி ஊட்டி இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி அதன் பிறகல்லவா ஆன்மா வந்து சரீரம் வேறு நான் வேறு என்று தெளிவு உணர்ச்சி கொள்கின்றது. சரி, சரீரம் வேறு தான் வேறுனு கருதினாலும் அந்த அளவிலோடு ஆன்மா அங்கு நின்று விடுகின்றது. அப்ப தான் சரீரம் அல்ல அப்படின்னு நினைச்சது சரிதான், ஆனா தான் யாரு அதை உள்ளபடி நினைக்கிறதா இல்ல. அந்த ஞானமும் உடனே வந்துடாது. தான் சரீரம் அல்ல என்று நினைக்கின்ற ஆன்மா தன்னை பரமான்மா என்றே கருதி கொள்கின்றது. தான் சித்து பொருள், ஆகவே தான் பரமான்மான்னு அந்த நிலைக்கு வந்தது ஏகான்வாத ஞானம். அதையும் கடந்துல இந்த சித்தாந்த ஞானத்துக்கு வரணும். தான் சரீரமும் அல்ல பரம்பொருளும் அல்ல அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு அறிவு வரணும்னா அந்த படிநிலையும் கடந்து வரணும், பசுஞான நிலையும் கடந்துதான் இங்க வரணும். அப்போ இத்தனை படிநிலைகளையும் கடக்க வைத்து இன்று நமக்கு உண்மையை உணர்த்தி இருப்பது முதல்வனுடைய திருவருள் தான். முதல்வனுடைய திருவருளாலதான் இன்னைக்கு நான் வந்து நான் காணப்படும் சரீரமும் அல்லன், காணப்படாத பரம்பொருளும் அல்லன் என்ற அந்த தெளிவு முதல்வனுடைய அருளாலதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்மகிட்ட என்ன இருக்குது? நாம இவ்வளவு காலம் இதை உணர்ந்தோமா? உணர்வதற்கே முடியாத ஒரு சிறுமையில் இருந்த நம்மையும் வந்து படிப்படியா தகுதிப்படுத்தி இந்த பேருண்மையை நாம் உணருமாறு அருளி இருக்கின்றானே, அவனுடைய அருளால் அல்லவா நாம் அதை உணர்கின்றோங்கும் போது அங்க முனைப்பு அடங்கும். ஆகவே நான் கழிவரமும் நான் அல்லேன் என்று அந்த ஆன்மா கருதும் போது அதுக்கு முனைப்பு அதனால அடங்கணும். அந்த முனைப்பு நீங்கி அந்த திருவருளுக்குள்ள அது அடங்கணும். திருவருக்குள் அடங்கி இனி நமக்கென்று ஒரு செயல் இருக்குன்னு நினைச்சா அது பெரிய அஞ்ஞானம். திருவருளின் வழி நிற்க வேண்டும், திருவருள் எப்படி செலுத்துகிறதோ அப்படி நாம் செயல்படுவோம் என்று அந்த அருள் வழி நிற்க அதுதான் சொல்றாங்க பாருங்க. தொண்டுங்கிறது இதுதான், தொண்டுங்கிறது ஆன்மா முனைப்பை விட்டு ஓம்பு உணர்வு ஆகிய அந்த பேருணர்வு ஆகிய திருவருளுக்குள்ளே அடங்கி அந்த திருவருளின் வழி நிற்றல், அதான் தொண்டுங்கிறதுக்கு விளக்கம் சொல்றாங்க சுவாமிகள். தொண்டாவது சார்ந்ததன் வண்ணமாம் இயல்புடைய உயிர் கழிபலமும் நான் அல்லேன் என கருதிய வழி முன்போல முனைத்தல் இன்றி, முன்போல இதற்கு முன்னால இந்த அனுபவம் பெறுவதற்கு முன்னால் குருவருளை பெறுவதற்கு முன்னால் எதையாவது ஒன்றை ஆன்மா அறிந்து கொண்டது என்றால் அது தானாகவே அறிந்து கொண்டோம் என்று அது முனைத்து நிற்கும் அந்த ஆன்மா. அந்த மாதிரி முனைத்தல் இன்றி ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி, ஓங்கு உணர்வுங்கிறது திருவருளை சொன்னார். ஓங்கு உணர்வு சிவஞானம் பதிஞானம் திருவருள் அதுதான் ஓங்கு உணர்வு என்று சொன்னார். ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி திருவருளுள்ள அடங்கி அதன் வழித்தாய் நிற்றல், அந்த திருவருளின் வழியே ஆன்மா நிற்க வேண்டும், நிற்றலாகும். அதுதான் தொண்டு. தொண்டாவது ஓங்குணர்வின் உள்ளடங்கி அதன் வழித்தாய் நிற்றல் அப்படி சேர்த்துக்கலாம். முதலையும் கடைசியும் இடையில உள்ளதெல்லாம் அது கூடுதலான விளக்கங்கள். எந்த சமயத்தில் அது ஓங்குணர்வின் உள்ளடங்கும்? கண்ட இவையும் நான் அல்ல நான் அல்லேன், கழிவரமும் நான் அல்லேன், காணப்படும் சரீரமும் நான் அல்லேன், சுட்டறிவை கடந்து நிற்கும் பரம்பொருளும் நான் அல்லேன் அப்படிங்கிற தெளிவு வரும்போது, இந்த தெளிவு அந்த பரம்பொருளின் கருணையை தந்த பறித்து அப்படின்னு நினைக்கும் போது அங்க ஆன்மா தன்முனைப்பை கைவிட்டு இல்லையா முனைத்தலின்றி அந்த வியாபக ஞானமாகிய திருவருள் ஞானத்திலே அடங்கி அந்த திருவருள் ஞானத்தின் வழியே நிற்கும், அதன் வழி விடாம நிற்கணும். அதுதான் ஆன்மா செய்ய வேண்டிய தொண்டு. இந்த தொண்டுள்ள உள்ள ஆன்மாவுக்கு தான் தன்னை சிவமாக பாவிக்கக்கூடிய அந்த சிவோகம் பாவனை கைகூடும். அதான் தொண்டு. தொண்டுங்களுக்கு எத்தனை அற்புதமாக விளக்கம் தெரிந்தார்கள் அந்த சுவாமிகள் வந்து இல்லையா. இதுல வந்து ஓங்குணர்வு அப்படின்னு திருவருளை குறித்திருக்கின்றார் தம்முடைய உரையில. ஓங்குணர்வுன்னு இல்லையா, திருவருள் என்றும் சொல்லியிருக்கலாம், பதிஞானம் என்றும் சொல்லியிருக்கலாம், ஓங்குணர்வுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அருமையான ஒரு சொல்லாட்சி இது வந்து திருவருட் பயனில் இடம்பெறுகின்ற ஒரு சொல்லாட்சி. ஆகவே முன்னோர் மொழி பொருளே அன்றி அவர் மொழியும் பொன்னையே போல் போற்றுவோம். அதான் ஓங்குணர்வின் உள்ளடங்கி என்பது அதுல இடம்பெறுகின்ற தொடர். திருவருட்பயன் குரட்பாவில் இடம்பெறுகின்ற தொடர் ஓங்குணர்வின் உள்ளடங்கி, அதை அப்படியே எடுத்து போற்றி ஆண்டுள்ளார்கள். ஆகவே இந்த தொண்டை வந்து கசிந்த தொண்டுன்னு ஒரு அடைமொழி கொடுத்து சொன்னாங்களே, அது எதற்கு அடுத்தால சொல்ற. தொண்டுங்கிறதுக்கு விளக்கம், ஆன்மா வந்து தான் பரம்பொருள் அல்லேன்னு தெளிந்தபடி இந்த தெளிவுணர்ச்சி பரம்பொருளின் கருணையினால் வந்தது என்று உணர்ந்து அந்த பரம்பொருளுடைய ஞானம் உணர்த்தாவிட்டால் தான் ஒன்றையும் உணர்மாறு இல்லை, அதை உணர்த்தித்தான் இன்று உணர்ந்திருக்கின்றேன் என்பதை தெளிவாக உணர்ந்து அந்த பரம்பொருளின் வியாபக ஞானத்துக்குள்ளே இந்த ஆன்மா அடங்கி அந்த ஞானத்தின் வழி நிற்றல், அதுதான் தொண்டு. சரி, இத வந்து கசிந்த தொண்டுன்னு ஏன் சொன்னாங்கன்னா, முனைப்பை கைவிட்டு இந்த ஆன்மா அருளின் வழி நிற்கின்றது. ஆகவே முனைப்பின்றி செய்யப்படும் தொண்டுங்கிறதுனால கசிந்த தொண்டுன்னு. ஏன்னா தொண்டு என்பது உலகியல்லையும் பேசப்படுவது இல்லையா. உலகியல்ல நடக்கக்கூடிய தொண்டுகள் எல்லாம் தன்முனைப்போடு செய்யப்படுபவை. தன்முனைப்புன்னா அதுக்காக ஒரு ஆடம்பரம், படாடோபம் இதெல்லாம் இருந்தா நாம தன்முனைப்புமா உலகியல்ல. விளம்பரம் இல்லாமல் தொண்டு செய்யறதா அதை வந்து நாம முனைப்பில்லாத தொண்டுன்னு சொல்லுவோம், அது உலகியல்ல. ஆனா இங்க வந்து என்ன அப்படின்னா, நான் செய்கின்றேன் என்ற கருத்தோடு செய்தாலே அது முனைப்பு தான். ஏன்னா இது வந்து ஆன்மீகம், இங்க பாடம் வந்து ஆன்மீகம். ஆகவே ஆன்மாவுடைய இலக்கணம் என்ன என்பதை உணர்ந்து அந்த தெளிவோடு ஒரு தொண்டை செய்யணும். இல்லையா, தன்னை ஆன்மா தான் ஆன்மானந்தே தெரியாது, தன்னை சரீரம் நினைச்சே தொண்டு செய்யறாங்க உலகியல்ல வந்து. அப்போ அவர்கள் வந்து ரொம்ப தன்னடக்கமாகவே செய்தாலும் இல்லையா, ஆமா உலகியல் நிலையில வந்து அது வந்து சிறந்ததாக சொல்லப்படலாம். மற்ற விளம்பரங்களோடும் மற்ற பொருளவா புகழவா இவற்றையெல்லாம் முதன்மைப்படுத்தி கொண்டு அதுக்காக வேண்டி செய்யறாங்கன்னா இல்லையா, அந்த மாதிரி தொண்டை விட அமைதியாக செய்கின்ற தொண்டு சிறப்பானதுதான். ஆனா இங்க சொல்லப்படுற தொண்டு இருக்கு, ஆன்மா சிவத்து செய்யற தொண்டுங்கிறது, இதோட அந்த எந்த தொண்டையும் ஒப்பிட முடியாது. ஆரவாரமின்றி செய்யக்கூடிய அமைதியான தொண்டையும் இந்த தொண்டோடு ஒப்பிடக்கூடாது. ஏன்னா அமைதியாக செய்தாலும் வலது கை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாமல் தொண்டு செய்தாலும் நான் செய்கின்றேன் என்ற கருத்தோடு தான் இந்த தொண்டு செய்கின்றார்கள். இங்க வந்து தெளிவாக உணர்ந்து சிவபெருமானுடைய அருளினால்தான் எனக்கு செயல், சிவபெருமானுடைய அருள் செலுத்தாவிட்டால் எனக்கு செயல் இல்லை என்று அந்த தன்முனைப்பை விட்டு செய்யும் தொண்டு. ஆகையினாலே அந்த முனைப்போடு செய்யப்படுகின்ற உலகியல் தொண்டில் இருந்து விலக்கி இது வந்து முனைப்பின்றி செய்யப்படுகின்ற ஒரு சிறப்பான தொண்டு என்பதை உணர்த்துவதற்கு தான் கசிந்த தொண்டுன்னு அடைமொழி கொடுத்து சொல்லியிருக்கின்றார் ஆசிரியர். அதையும் இங்கே உரையாசிரியர் சொல்கின்றார். முதல்ல தொண்டுன்னா என்னன்னு விளக்குங்க உரையாசிரியர், அதை ஏன் கசிந்த தொண்டுன்னு சொல்லியிருக்கின்றார் என்பதை விளக்குகின்றார் பாருங்கள். என்ன, முனைத்து நின்று செய்யும் உலகத் தொண்டின் நீக்குதற்கு கசிந்த தொண்டு என விசேடித்தார். உலகியல் தொண்டிலிருந்து விலக்கி காட்டியது தனிச்சிறப்பானது என்பதை உணர்த்துவதற்கு கசிந்த தொண்டு என்றார். ஏன்னா இவ்வளவு காலமும் நான் செய்தேன் நான் செய்தேன் சொல்லி எத்தனையோ செயல்களை அடியேன் செய்துவிட்டேன், எல்லாம் நீ உள்ளிருந்து செலுத்தியதால் செய்யப்பட்ட செயல்கள் அல்லவா, இனியாவது நான் அதை உணர்ந்து நிற்க வேண்டும், இவ்வளவு காலம் உணராமல் போய்விட்டேனே என்ற ஒரு உணர்வோடு இனியாவது உணர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் ஆன்மா உருகி நிற்கின்றது. அதனாலதான் அந்த கசிதல் என்பது வருகின்றது. கசிவது பெருகி கடல் என மருகி என்று திருவாசகம் சொல்வது நமக்கு நினைவுக்கு வரும். சரி, அப்படி கசிவோடு தொண்டு செய்கின்றது, அருளின் வழி நிற்கின்றது, அருளின் வழி அப்படி அருளையே நினைத்து நினைத்து அருளின் உபகாரமின்றி தனக்கு ஒன்றுமில்லை அப்படின்னு மறவாமல் கடைபிடிப்பதனால அந்த ஆன்மா அருளையே நினைத்திருக்கின்றது. ஆன்மா அறிவால் எதையே நினைக்கின்றதோ அதன் மயமாகும். அப்போ அந்த திருவருளின் மயமாகும், அந்த திருவருளோடு ஆன்மா ஒன்றுபட்டு விடும். அதுதான் சிவோகம் பாவனையில ஆன்மா வந்து சிவமாவது என்பது அதுதான். அந்த சிவபெருமான் திருவருளோடு ஆன்மா ஒன்று விடுதல், அதுதான் சிவோகம் பாவனையினுடைய பயன். அப்போ அந்த சிவோகம் பாவனையை வந்து செய்வதற்கு செய்யும் போது பொருளால் வேறுதான் என்றைக்குமே சித்தாந்தம் சொல்வது, சிவமும் ஆன்மாவும் பொருளால் வேறுதான். அது பெத்த நிலையா இருந்தாலும் சரி முத்தி நிலையா இருந்தாலும் சரி பொருளால் சிவமும் ஆன்மாவும் வேறுதான். அப்படி வேறு வேறான இரண்டு பொருள்களாக சிவமும் ஆன்மாவும் இருக்கும் பொழுது இந்த ஆன்மா எப்படி தன்னை சிவமாக பாவிக்க முடியும், அது பொருத்தம் உண்டா அப்படின்னா பொருத்தம் உண்டு என்பதை விளக்குவதற்கு தான் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, கசிந்த தொண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு, உளக்கு அவன்றான் நின்ற கலப்பாலை என்பதையும் சொல்லியிருக்கின்றார். கசிந்த துண்டு என்பது ஆன்மா செய்ய வேண்டியது. உளத்து அவன்தான் நின்ற கலப்பு என்பது உளங்குவது என்ன ஆன்மா அறிவு தான் சொல்லியிருக்காரு. உளம்னு ஆன்மாவின் அறிவிலே சிவம் கலந்திருக்கின்றது. ஆன்மாவும் கசிந்த தொண்டை பேணுகின்றது. அப்போ ஆன்மா சிவோகம் பாவனை வந்து செய்வது பொருத்தம்தான். பொருளால வேறாக இருந்தாலும் ஆன்மா பொருள் தன்மையால சிவம் அல்லாத வேறு பொருளாக இருந்தாலும் இந்த ஆன்மா வந்து சிவோகம் பாவனை செய்வதில் பொருத்தம் இருக்கிறது. ஏன்னா சிவபெருமான் வந்து ஆன்மாவிலே கலந்திருக்கின்றார். அவர் எங்கேயோ பிரிந்து இல்லை, ஆன்மாவோடு ஆன்மாவாக கலந்திருக்கின்றார். தன்னை எப்பொழுது இரண்டரை தன்னோடு கலந்திருக்கும் பொருளைத்தான் இது ஆன்மா தான்னு பாவிக்கப் போவதோடைய தன்னை விட்டு அந்நியமாக எங்கேயோ இருக்கின்ற ஒரு பொருளை ஆன்மா தான் என்று பாவிக்கவில்லை. அப்படி பாவித்தால் அது போலி பாவனையாகிவிடும். ஆன்மா அறிவிலே அவன் கலந்திருக்கின்றான். அதான் உளத்து அவன் தான் நின்ற கலப்பாலே என்று சொன்னார். எல்லா ஆன்மாக்களிடமும் தான் பெருமான் கலந்திருக்கின்றார். ஆகவே ஆன்மா சிவபெருமானுடைய கலப்பு மட்டும் இருந்தால் போதுமா என்றார். அந்த ஆன்மாவும் எப்படி இருக்கணும், மற்ற ஆன்மாக்கள் கூட முனைத்து நிற்காமல் கசிந்த தொண்டை பேண வேண்டும், அருளையே சிந்தித்திருக்க வேண்டும். ஆகையினாலே அந்த ஆன்மாவிடத்திலும் அந்த தகுதி இருக்கணும். சிவபெருமானுடைய கலப்பு ஆன்மாவிடத்திலே எப்போதும் உள்ளது, அது அனாதியே உள்ளது, நீங்காதது. ஆன்மாதான் வந்து முனைப்போடு கூடிய வினைகளை செய்து நீண்ட காலம் போக்கி அப்புறம் பண்பட்டு இந்த கசிந்த தொண்டை செய்வதற்கு வருகின்றது. அதனால இது ஞான வழிபாடு. இந்த கசிந்த தொண்டு நீங்க சொன்னது சரியைக்குரிய யோகம். இந்த வழிபாடுகள் தத்துவங்களை துணை கொண்டு செய்யக்கூடிய சரியைக்குரிய யோகங்கள் எல்லாம் செய்த பிறகுதான் குருவருளால இந்த ஆன்மா வந்து தத்துவ சுத்தி பெற்று கண்ட இவை நான் அல்லேன் என்று அவற்றினின்று அகன்று அருளின் அருளை உணர்ந்து அருளின் வழி நின்று இப்படி இங்க சிவோகம் பாவனை செய்ய முடியும். அதை நாம மறந்துடக்கூடாது. இல்லையா, இப்ப என்னை போன்றவர்கள் நான் நாளைக்கு சிவோகம் பாவனை செய்யணும் அப்படின்னு நினைச்சா அது முடியாது. நம்ம தத்துவங்களை கொடுத்திருக்கின்றார் பெருமான். இந்த தத்துவங்களை கொண்டு அவரை எப்படி வழிபடணுமோ அந்த வழிபாடு புற வழிபாடு எல்லாம் வந்து அக வழிபாடு வந்து அதுக்கப்புறம் குருவருளாலதான் அகம்புறங்கிற பேரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு இவை இந்த தத்துவங்கள் எல்லாம் நான் அல்லேன்னு அகன்று அந்த அருளின் ஓங்குணர்வாகி அருளுக்குள்ள அடங்கி அதன் வழி நின்று இந்த சிவபாவனை செய்ய முடியும் இல்லையா. ஆகையினாலே இங்க வந்து என்ன இங்க சொல்ல வராங்கன்னா, ஆன்மா பொருளால் சிவத்துக்கு வேறாக இருந்த போதும் அந்த ஆன்மா தன்னை சிவமாக பாவிப்பது எப்படி, அதுல ஒரு பொருத்தம் இருக்கணுமே இருக்குது. என்னன்னா சிவமோ ஆன்மாவில் கலந்திருக்கிறது, ஆன்மாவும் கசிந்த தொண்டோடு அவனையே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அதனால பொருளால் வேறாய வழியும் சிவோகம் என பாவித்தற்கு இயைபு உண்டு, பொருத்தம் உண்டு. அதுதான் வந்து உரையாசிரியர் இப்ப சொல்றாங்க. வேறாய வழியும், வேறாய வழியும்னா ஆன்மா சிவத்தின் வேறு பொருளாக இருந்த போதும் அப்படின்னு பொருள் பண்ணிக்கணும். வேறாய வழியும் சோகமென பாவித்தற்கு, சோகங்கள் சிவோகம்தான், சிவோகம்தான். வேறாய வழியும் சோகமென பாவித்தற்கு உரிய இயைபு இருவர் மாட்டும் உண்மை விளக்குவார். அதாவது சிவபெருமானிடத்திலும் ஆன்மாவிடத்திலும் ரெண்டு பேர்த்தையுமே ஒரு பொருத்தம் இருக்கிறது. என்ன பொருத்தம்னா, கசிந்த தொண்டினோடும் உளத்தவன்றான் நின்ற கலப்பாலே. ஆன்மா கசிந்த தொண்டினை பேணி வருகின்றது. ஆகவே ஆன்மாவிடத்திலும் பொருத்தம் உள்ளது. உளத்து அவன்றான் நின்ற கலப்பாலேங்கும் போது ஆன்மாவிடத்திலே சிவபெருமான் கலந்திருப்பதனாலேன்னு சொல்றார். அப்ப சிவபெருமானிடத்திலும் அந்த பொருத்தம் உள்ளது. ஏன்னா ஆன்மா கசிந்த தொண்டை செய்வதனால் அது சிவமாகலாம். சிவபெருமானும் ஆன்மாவோடு கலந்தே இருப்பதால் அந்த ஆன்மாவை தான் ஆக்கிவிடலாம். இவதும் வந்து சிவத்தின் வழி நிற்கின்றது. தன் வழி நிற்கும் ஆன்மாவை அந்த சிவமும் தானாக்கலாம். ஏன்னா அந்த சிவம் வேற எங்கேயும் இல்லை, தன் வழி நிற்கும் ஆன்மாவோடு திருப்பின்றிதான் இருக்கிறது. ஆகவே அந்த சிவமும் ஆன்மாவை தன்வசமாக்கலாம், ஆன்மாவும் அதுக்கு முழுமையாக ஒத்துழைக்கலாம். ஏன்னா அது கசிந்த தொண்டு உள்ளத்தையோடு இருக்கிறது. ஆகவே இந்த இயைபு ரெண்டு பேர்கிட்டையும் இருக்கின்றன. ஆகவே வேறாய வழியும் சோகமென பாவித்தற்குரிய இயைபு இருவர் மாட்டும் உண்மை விளக்குவார். கசிந்த தொண்டினோடும் உளத்து அவன்தான் நின்ற கலப்பாலினர். ஆகவே சோகமென பாவித்தற்குரிய இயல்புன்னு சொல்லும் போது பாவித்தற்குரிய இயல்பு இருவர் மாட்டம் உள்ளது என்று சொல்லியிருக்கின்றார். பாவிப்பது இங்கு ஆன்மாதான், ஆன்மாதான் சிவம் பாவனை செய்து. ஆனாலும் சிவபெருமாட்டே இந்த பொருத்தம் இருக்கணும். ஏன்னா அவன் அந்நியமான பொருளா இருந்தா இந்த ஆன்மாவுடைய பாவனை பலனின்றி போய்விடும். அதனால அவன் அந்நியமின்றி கலந்திருக்கின்றான். இது ஏற்கனவே ஞானத்தை பற்றி சொன்ன எட்டாம் பாடல்ல வந்து பின்மார்க்க சிவன் சொன்னார. அதுல மார்க்கம்ங்கிறது இடையில வந்த ஒரு சொல், அதை தனியா பொருள் பண்ணிக்கணும். மார்க்கத்தை எடுத்து தனியா வச்சுட்டு பின் சிவன் கூட்டிக் கொள்ள வேண்டும் சொன்னார் இல்லையா. பின்னி இருக்கின்ற சிவன் சொன்னார். ஆன்மாவின் அறிவில் அப்படி பின்னி கலந்திருக்கின்றான் சிவன் அருமையா சொன்னார். ஆகவே அதுதான் இங்க உளத்து அவன்றான் இன்ற கலப்பாலே என்றே சொல்லியிருக்கின்றார். சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, கருடோகம் பாவனையை இதற்கு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்கின்றார்கள். சித்தாந்தத்துல அரிய சித்தாந்த உண்மைகளுக்கு எல்லாம் எளிய உலகியல் எடுத்துக்காட்டுகளை சொல்லி விளக்கி விடுவார்கள், திறம்பட விளக்கி விடுவார்கள். அது நம்ம சைவ சித்தாந்தத்துக்கு தனிச்சிறப்பு. எதையும் சும்மா சொல்லிக்கிட்டு அதை பின்னால புரியும் அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு போகிற வேலை எல்லாம் சைவ சித்தாந்தம் கிடையாது. எவ்வளவு உணர்வதற்கு அரிய ஒரு உண்மையா இருந்தாலும் அதை வந்து உலகியலிருந்து எளிதான உவமைகளை எடுத்துக்காட்டி நமக்கு உணர்த்தி விடுவார்கள். ஆனா இந்த சிவோகம் பாவனைக்கு ஒரு உருவமை காட்ட முடியுமா என்று சொன்னால் அதற்கும் காட்டி உள்ளார்கள். கருடோகம் பாவனை என்ற உவமை, இந்த காலத்திலே கருடோகம் பாவனை செய்யக்கூடிய அதுல பயிற்சி பெற்றவர்கள் என்பவர்கள் இல்லை. ஆகையினாலே நமக்கு இது புதுமையாக தோன்றலாம், ஆனால் ஆசிரியர் எடுத்து காட்டியிருக்கின்றார் என்று சொன்னால் கருடோகம் பாவனை ஆகிய கலையும் அக்காலத்திலே இருந்திருக்கின்றது. இருக்க போய் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சதை தான் எடுத்து காட்டுவார்கள். அதனால நாம அந்த கருட பாவனையை எடுத்து காட்டுவது வந்து ஐயம் நீக்குதல் பொருட்டு தான். என்ன அப்படின்னா, ஆன்மா வேறு சிவம் வேறா இருந்து கொண்டு பொருளால் இருந்து வேற வேற இருந்து கொண்டு ஆன்மா எப்படி தன்னை சிவமா பாவிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஐயம் தோன்றும் இல்லையா. அந்த ஐயத்தை நீக்குவதற்கு தான் கருட பாவனையை பார்த்தியா, அந்த மாந்திரீக கருட பாவனை செய்யக்கூடிய மாந்திரீகன் வேறு, அந்த கருடனுக்குரிய மந்திரம் வேறு. மாந்திரிகன் என்ன செய்யறான், கருடனுக்குரிய மந்திரத்தை என்ன செய்கின்றான், தியானிக்கின்றான். அந்த மந்திரம் வேறு, தியானிக்கின்ற மாந்திரீகன் வேறுதான். இருந்தாலும் அவன் வந்து தன்னை அந்த மந்திர சுரூபமாகவே ஆக்கிக் கொள்ளவில்லையா, அந்த மந்திரமே தான் என்று பாவித்து அவன் அந்த மந்திர சுரூபியாக ஆகவில்லையா. அப்படி ஆக போய் தான் அந்த விடம் நீங்குதலாகிய பயன் ஏற்படுகின்றது. அறவு தீண்டிய ஒருவனின் உடம்பிலே விடம் ஏறி உள்ளது, அந்த விடத்தை நீக்கும் பொருட்டு மாந்திரிகன் என்ன செய்வான், கருடோகம் பாவனை செய்வான். அந்த கருடோகம் பாவனை வந்து போலியானது அப்படின்னா அங்க விடம் ஒரு உடல்ல ஏறி இருக்கிற விடம் வந்து எப்படி நீங்கும், கருடோகம் பாவனையை வந்து உண்மையா இருக்க போய் தான் விடம் நீங்குது. கருடோகம் பாவனை செய்து அறவினால் தீண்டப்பட்டவருடைய உடம்பில் இருந்து விடத்தை போக்குதல் ஒரு கலை. அந்த விஷயத்தை இறக்கிடுவாங்க என்ன, அதனால அங்க கருடோகம் பாவனை மெய்யாக இருக்க போய் தானே அங்க விஷம் நீங்குதலாகிய பயன் கிடைத்துள்ளது. அங்க அந்த கருடோகம் பாவனை செய்கின்ற மாந்திரீகன் வேறு, அந்த கருடனுக்குரிய மந்திரம் வேறு. மாந்திரீகன் வேறு, மந்திரம் வேறு என்றாலும் அந்த மாந்திரீகன் மந்திரத்தை விடாமல் தியானித்து அந்த மந்திர சொரூபியாக ஆகிவிடுகின்றான். ஆகவே அந்த மந்திரத்தினுடைய ஆற்றலினாலே அங்கு விடம் நீங்குகிறது. ஆக வேறு வேறு பொருளா இருந்து இந்த பாவனையை செய்யலாம் என்பதற்கு வேறு வேறு பொருளாகிய அந்த மந்திரமும் மாந்திரீகனும் இங்க எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள் என்பதற்காக தான் கருட பாவனையை எடுத்துக்காட்டிய ஐயத்தை போக்கினார். அதான் கருட பாவனையை எடுத்து காட்டியதும் அதன் கண் ஐயம் நீக்குதல் பொருட்டு என்பது என்று கூறினார். நீ அடுத்தால் ஒரு பெரிய வாக்கியம், இதை நாம ரெண்டு பகுதியா பிரிச்சு பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா, அங்கேயும் வந்து பொருத்தம் வேண்டும். கருடோகம் பாவனை செய்யும் போது செய்வதற்குரிய பொருத்தம் மந்திரத்துக்கும் இருக்கணும், மாந்திரிகத்துக்கும் இருக்கணும். மாந்திரிகன் நல்ல வந்து ஒரு சிரத்தையானவன், ஒருமித்த சிந்தனை உள்ளவன் என்று இருக்கலாம் மாந்திரிகன். ஆனால் அவனால் தியானிக்கப்படும் மந்திரம் சிறந்த மந்திரமா, சிறந்த மந்திரமாக இருக்க வேண்டும் அல்லவா. இவன் வந்து சிரத்தையானவனாகவும் ஒருமித்த சிந்தனையுடையவனாக இருந்து கொண்டு, ஆனால் இவனால் தியானிக்கப்படும் மந்திரம் வந்து ஒரு ஆற்றல் இல்லாத மந்திரமாக இருந்தால் அப்போதும் வந்து அங்க பயன் இருக்காது, அந்த பாவனை வந்து பொருத்தமானதா இருக்காது இல்லையா. அல்லது மந்திரம் நல்ல ஆற்றலான மந்திரம், மிகச்சிறப்பான மந்திரம் என்ன, ஆனா அதை தியானிக்கின்ற மாந்திரிகனிடத்திலே ஒரு மித்த சிந்தனை இல்லை, அவனிடம் நல்ல ஒரு பக்குவம் இல்லை என்று சொன்னால் அப்பவும் அந்த பாவனை வந்து பொருத்தமின்றி போய்விடும். ஆகவே அங்க மந்திரத்தின் ஆற்றலும் வேண்டப்படும், மாந்திரிகனுடைய ஆற்றலும் வேண்டப்படும் எங்க கருட பாவனை செய்வதற்கு இல்லையா. அந்த ரெண்டு ஆற்றலும் கூடினாதான் அந்த மாந்திரிகன் வந்து தன் தான் எந்த மந்திரத்தை தியானிக்கிறானோ அந்த மந்திர மயமாகவே ஆகிவிடுவான். ஆகவே இந்த கருட பாவனையும் அத்துவித பாவனை தான், இரண்டற்ற ஒரு நிலை தான் உண்டாகுது. என்னன்னா மாந்திரிகன் வந்து தான் வேறு, மந்திரம் வேறு அல்ல என்று சொல்லத்தக்க வகையிலே அந்த மந்திர மயமாகி விடுவான் அந்த மாந்திரிகன். அதனால அதுவும் அத்துவித பாவனை தான். அந்த கருட பாவனையாகிய அத்வித பாவனைக்கு மந்திரத்தின் ஆற்றலும் வேண்டப்படும், மாந்திரிகனுடைய ஆற்றலும் வேண்டப்படும் இல்லையா. அந்த மந்திரத்தின் ஆற்றல் வழி நின்றுதான் அந்த மாந்திரிகன் பாவிக்கின்றான். இங்க சிவபெருமானுடைய திருவருள் வழி நின்று ஆன்மா பாவிப்பது போல அந்த மந்திரத்தினுடைய ஆற்றலும் வேண்டப்படும், அந்த ஆற்றலின் வழி நின்று பாவிக்கின்ற மாந்திரிகனுடைய ஆற்றலும் ரெண்டும் கட்டாயமா வேண்டப்படும், வேண்டப்பட்டு அங்க ரெண்டும் நடைபெறுது. அது மாதிரிதான் சிவோகம்னு பாவித்து நிற்கிற இந்த அத்துவித நிலைக்கு ஏன் இறைவனும் உயிரிடத்துல கலந்திருக்கணும், அந்த இறைவனுடைய கலப்பும் வேண்டப்படும், உயிரினுடைய அந்த கசிந்த தொண்டு உணர்ச்சியும் வேண்டப்படும், ரெண்டும் நிச்சயமாக வேண்டப்படும். அதான் ஒருதலையால் வேண்டப்படும், ஒருதலையாக நிச்சயமாக உறுதியாக வேண்டப்படும். அதுதான் சொல்றாங்க பாருங்க, எனவே கருடோகம் என பாவிக்கும் அத்துவித பாவனைக்கு மந்திரத்தினது ஆற்றலும் அவ் ஆற்றல் வழி நின்று பாவிக்கும் மாந்திரீகன் ஆற்றலும் ஒருதலையான் வேண்டப்பட்டு கட்டாயமா வேண்டப்பட்டு ஆண்டைக்கு நிலைபெறுமாறு போல அந்த கருட பாவனையில ரெண்டுமே வேண்டப்பட்டு நிலைபெறுகின்றன. அதுபோல சிவோகம் என பாவித்து நிற்கும் அத்துவித நிலைக்கு இறைவனது கலப்பும் இவனது தொண்டும் ஒருதலையான் வேண்டப்படும். இறைவனுடைய கலப்பும் இருக்கணும், இவனுடைய தொண்டும் இருக்க வேண்டும். அப்ப இறைவனுடைய தலைமை எப்படி பெறப்படுதுன்னா அவன் எல்லா உயிர்களிடமும் கலந்து எல்லா உயிர்களையும் தனக்குள்ளே வியாபியமாக கொண்டிருக்கின்றான். ஆகவே அவனுக்கு தலைமை பெறப்படுகின்றது. அது மாதிரி உயிரும் வந்து அவன் அந்த பக்குவ நிலை பெற்றிருப்பது சிவோகம் பாவனை செய்யக்கூடிய பக்குவம் பெற்றிருக்குன்னா அது கசிந்த தொண்டு உணர்வோடு இருப்பதனாலே அந்த பக்குவம் உயிரிடமும் இருக்கிறது. அங்க மந்திரத்திடமும் ஆற்றல் வேணும், அந்த ஆற்றல் வழி நின்று பாவிக்கின்ற மாந்திரிகனுக்கும் ஆற்றல் வேண்டும். அதுபோல இங்க சிவபெருமானுக்கும் வந்து பொருத்தம் இருக்கணும், சிவோகம் பாவனைக்குரிய பொருத்தம் சிவபெருமான்ட்டும் இருக்கணும், ஆன்மாட்டையும் இருக்கணும். சிவபெருமான் ஆன்மா அறிவிலே திருப்பின்றி கலந்திருப்பதால் அவனுக்கு அந்த பொருத்தம் உள்ளது. ஆன்மாவும் கசிந்த தொண்டுணர்வோடு அவன் கருணை வழியில் நிற்பதாலே ஆன்மாவுக்கும் தன்னை சிவமாக பாவிக்கும் பொருத்தம் இருக்கிறது என்று சொல்லி இது கூட இன்னொரு செய்தி இணைச்சு சொல்றாங்க. அதனாலதான் பெரிய வாக்கியமா இருக்கு. இந்த செய்தியை நம்ம புரிந்து கொண்டோம் இல்லையா? ஆமா, ஆன்மாவின் பங்கும் சிவகம் பாவனையில இருக்கணும், சிவபெருமானுடைய பங்கும் இருக்கணுங்கிறது நமக்கு அது புரிஞ்சிட்டுது. கருட பாவனையிலே அந்த மாதிரி மந்திரத்தோட ஆற்றலும் இருக்கணும், மாந்திரிகனுடைய ஆற்றலும் இருக்கணும் மாதிரி சொல்லிட்டு. அது மாப்போம் ஆன்மாவினுடைய கசிந்த தொண்டும் வேண்டப்படும். எதற்கு சிவோகம் பாவனை செய்யும் போது சிவோகம் பாவனை செய்யும் இடத்திலே ஆன்மாவினுடைய கசிந்த தொண்டும் இருக்க வேண்டும், சிவபெருமானுடைய கலப்பும் ஆன்மாவிடத்தில் இருக்க வேண்டும். அப்படின்னா நமக்கு என்ன உண்மை தெரிய வருதுன்னா ஆன்மாவினுடைய அறிவு செயலும் வேண்டும், சிவபெருமானுடைய அறிவு செயலும் வேண்டும். என்ன அறிவு செயல் ரெண்டும், அதாவது அறிவு விளக்கம் பெற்றால்தான் செயலும் நடக்கும். அதனால அறிவு செயல் ரெண்டும் சேர்த்தே சொல்றோம். ஆன்மாவினுடைய அறிவு செயலும் வேண்டும், சிவபெருமானுடைய அறிவு செயலும் வேண்டும். ஆன்மாவினுடைய அறிவு செயலே வேண்டாயா அப்படின்னா எல்லா ஆன்மாவையும் சிவபெருமான் வந்து தன்மயமா ஆக்கிடலாமே இல்லையா? தன்னை பாவிக்குமாறு செய்து எல்லா ஆன்மாக்களையும் தன்மயமாக்கிடலாமே? இல்ல, ஆன்மாவுடைய அறிவு செயல் அந்த நிலைக்கு உயரணும் அப்படிங்கறதுனாலதான், அந்த ஆன்மாவுடைய அறிவு செயலும் வேண்டும் என்பதனாலதான் இந்த ஆன்மா அறிவு செயல்களை பண்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே பல விரவிகளிலும் ஆன்மாவை செலுத்தி பண்படுத்துகின்றார். ஆகவே பண்பட்ட அந்த ஆன்மாவினுடைய அறிவு செயல்களும் அங்க இருக்கணும், அப்பந்தான் அது தொண்டை செய்ய முடியும். ஆன்மா கசிந்த தொண்டை செய்யணும்னா அதனுடைய அறிவு செயல்களும் அங்கே இருக்கணும். எப்படி இருக்கணும்னா அந்த ஓங்குணர்வாகிய அருளுக்குள் அடங்கி இருக்க வேண்டும் ஆன்மாவின் அறிவு செயல்கள். ஆகவே அங்கு ஆன்மாவினுடைய அறிவு செயல்களும் இருக்கின்றன. அறிவு செயல்கள் தான் ஞான கிரியைன்னு சொல்லுவாங்க. அறிவு என்பது ஞானம், செயல் என்பது கிரியை. அது மாதிரி சிவத்தினுடைய ஞான கிரியைகள், சிவத்தினுடைய அறிவு செயல்கள் எப்படின்னா சிவபெருமான் ஆன்மாவிலே கலந்திருக்கின்றார் என்று சொன்னால் சும்மா அந்த சடப்பொருளாகிய ஆகாயம் எல்லா பொருளையும் கலந்திருக்குது அந்த மாதிரி கலப்பா கிடையாது. சிவபெருமான் ஆன்மாக்கிட்ட கலந்திருக்கிறார்னா கலந்திருக்கின்ற எல்லா ஆன்மாவை பற்றியும் அவர் அறிகின்றார். அந்த ஆன்மாவின் தேவைகள் என்ன என்ன என்பதை அறிந்து அந்த தேவைகளையும் நிறைவேற்றுகின்றார், அந்த செயலையும் செய்கின்றார். ஆகவே சிவம் ஆன்மாவில் கலந்திருக்கிறதுன்னா ஆன்மாவை அறிகிறது, ஆன்மாவுக்கு தேவையானதை செய்கிறது. ஆகவே சிவத்தினுடைய கலப்பினாலே சிவத்தினுடைய ஞானக்கிரியைகளும் அங்கு பெறப்படுகின்றன. ஆகையினாலே சிவோகம் பாவனையிலே ஆன்மாவின் ஞான கிரியைகளும் நிலை பெற வேண்டும், சிவத்தினுடைய ஞான கிரியைகளும் நிலை பெற வேண்டும். சிவம் ஆன்மாவில் கலந்திருக்கிறதுன்னு சொன்னதுனால நமக்கு என்ன தெரிஞ்சிட்டு, சிவத்தினுடைய ஞான கிரியைகள் அங்கு நிலை பெறுகின்றன தெரிஞ்சுக்குது. ஏன்னா அந்த ஞான கிரியைகள் சிவத்தினுடைய ஞான கிரியைகள் அங்கு நிலை பெறாவிட்டால் சிவமானது ஆன்மாவிடத்திலே கலந்திருக்க முடியாது. அது மாதிரி ஆன்மா கசிந்த தொண்டு செய்கிறதுங்கிறதுனால ஆன்மாவுடைய ஞான கிரியைகளும் அங்க இருக்கின்றன என்பது அங்கு பெறப்படுகிறது. இப்படி சொன்னதை கொண்டு இப்படி இந்த மாதிரி ஊகித்து பெறுது. இப்படி இல்லைன்னா